நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கோடை காலங்களில் அதிகமாக பரவக்கூடிய நோய் வகைகளில் அம்மை நோயும் ஒன்று. இந்த அம்மை வந்து சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற பல்வேறு வகையான அம்மை நோய்கள் உள்ளன. அதில் சிலவற்றை தற்போது நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்கலாம். இந்த நோய்கள் குறித்த தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக ஈரோடு காளிங்கராயன் மருத்துவ மையம் ஆலோசகர் மருத்துவர் மற்றும் நீரழிவு நிபுணரான டாக்டர் எஸ் தமிழ்மதி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த அம்மை நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்னம்மை, தட்டம்மை இந்த மாதிரி பல்வேறு நோய்களை குறித்த தகவல்கள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை குறித்து இன்னைக்கு பல்வேறு செய்திகளை மருத்துவர் அம்மா அவர்களை தெரிஞ்சு நேயர்களை செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக கொஞ்சம் செஞ்சுக்கோங்கம்மா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். என் பெயர் மருத்துவர் தமிழ்மதி, எம்பி பொது மருத்துவம். நான் ஈரோட்டில் காளிங்கராயன் மெடிக்கல் சென்டர், யூனிட் ஆஃப் வில்வா ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி உங்களோட சந்தேகங்கள் கேட்கலாம்.
அம்மா, இப்ப இந்த சின்னம்மை நோய் அப்படின்னா என்ன? இந்த நோய் முதன் முதல்ல எப்ப கண்டறியப்பட்டது? இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சின்னம்மை நோய் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சிக்கன் பாக்ஸ்னு சொல்றோம். அது வந்து ஒரு வைரஸ் மூலியமா வர நோய். என்ன வைரஸ் பார்த்தோம்னா வாரிசெல்லா வைரஸ். இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் 15th century, 18th, 19th century எல்லாமே இருந்திருக்காங்க. இத வந்து பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ்ல நம்ம ஸ்மால் பாக்ஸ் சொல்றோம். இங்கிலீஷ்ல ஸ்மால் பாக்ஸ், ஆனா அது தமிழ்ல பெரியம்மை. இது முதல்ல பெரியம்மைக்கும் இந்த சின்னம்மைக்கும் இது ஒரு தனி வைரஸ் மூலியமா வருது, அது ஒரு தனி வைரஸ் மூலியமா வருது, இது ஒரு டிஃப்ரெண்டான வைரஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கே வந்து நம்ம 19th century வந்துட்டோம். அந்த டைம்ல நம்ம அந்த பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ்ங்கிற நோயை நம்ம உலக சுகாதார நிலையம் வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் மூலியமா. இந்த சிக்கன் பாக்ஸ்ங்கிற நோய் சின்னம்மை அப்படிங்கறது வந்து பெரியம்மையோட ஒரு வேரியன்ட். ஆனா இது தனி வைரஸ் மூலியமா வர்றது, அது தனி வைரஸ் மூலியமா வர்றது. அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்ப சின்னம்மை நோய தடுப்பூசி மூலியமா தடுக்க முடிஞ்சது. ஆனா அதே தடுப்பூசி நமக்கு வந்து அந்த சிக்கன் பாக்ஸ்ல தடுப்பூசிக்கான பலன் வந்து கிடைக்கல. அப்போ இது வேற ஒரு நுண்கிருமியினால வர்றது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது இது ஒரு வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு மூலியமா வர்றது. இன்னொன்னு தமிழ்ல நம்ம அக்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அத வந்து ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் இது கூட சம்பந்தப்பட்டதுதான்.
ஆமா, இப்ப இந்த சின்னம்மை நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் மற்றும் அந்த சின்னம்மை நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னங்கம்மா?
காரணங்கள்னு எடுத்துட்டோம்னா இது வந்து தொற்று நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நோய் தொற்று மூலியமா பரவுறதுதான். நோய் தொற்று அப்படின்னா இப்ப ஒரு சின்னம்மை பாதிக்கப்பட்டவங்களோட நெருங்கி இருக்கும்போது ஏர் டிராப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களோட செக்ரீஷன்ஸ், நேசல் செக்ரீஷன்ஸ், வாய் வழியா இருக்கிற செக்ரீஷன்ஸ், அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கும்போது அது மூலியமா ஏர் டிராப்லெட்ஸ் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்னு அவங்க தோல்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வரும், அதுல இருந்து வர நீர்ல இருந்தும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அந்த ஸ்கின்ல லீஷன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்களால இன்னொருத்தருக்கு பரப்ப முடியும். அந்த டைம்ல அவங்க வந்து இன்குபேஷன் பீரியட்ல இருந்திருப்பாங்க, பட் ஆனா அவங்க இன்ஃபெக்டிவாகவும் இருப்பாங்க. இன்ஃபெக்டிவா இருப்பாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த நோயை பரப்ப முடியும் அவங்களால. அதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கிருமி தொற்றுமே காய்ச்சலாதான் ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்தோம்னா காய்ச்சல் அதிகமா இருக்கும், உடம்பு வலி இருக்கும், உடம்புல நீர் சத்து ரொம்ப வற்றிடும். ஒரு காய்ச்சல் வந்த ஒரு 3-4 கழிச்சுதான் உடம்புல சின்ன சின்ன ரேஷஸ்ன்னு சொல்லுவோம், டியூ டிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதழ் மேல இருக்கிற அந்த பனித்துளி மாதிரி ரேஷ் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதுகுல இருந்துதான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அந்த ரேஷ் வந்து இனிஷியலா அந்த டியூ டிராப்ஸ் மாதிரி இருக்கும், அடுத்து போக போக அது காஞ்சி ஸ்கேப் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அதுக்கு மேல அடுத்தடுத்த ஒரு சிலருக்கு செல்ஃப் லிமிட்டிங்கா தானாவே சரியாயிடும், அவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்து. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு காய்ச்சல் மட்டுமே வந்துட்டு போனதே தெரியாம சரியாயிடும், ஒரு சிலருக்கு இந்த ரேஷஸ் வந்து சரியாகும், இன்னும் வயசானவங்களுக்கு வருது, இல்ல நோய் எதிர்ப்பு தன்மை குறைவா இருக்கிறவங்களுக்கு வருது அப்படிங்கும் போது அவங்க ஃபர்தரா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போவாங்க.
அம்மா, இப்ப ஒரு மனிதருக்கு சின்னம்மை நோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை உண்டா?
கண்டிப்பா கண்டிப்பா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல ஆபீஸ் போறாங்க, அவங்களோட சுவாச காற்று படுற இடத்துல இருக்காங்க, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப நீங்க கோவிட் டைம்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, காற்றோட்டம் இல்லாம க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வரும், இதுவும் கிட்டத்தட்ட அதேதான். ஈவன் அந்த ரேஷஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பரப்புறதுக்கான தன்மை இருக்கும் காய்ச்சல் இருக்கிற டைம்லயே.
அம்மா, இப்ப இந்த சின்னம்மை அப்படிங்கிற நோய் மனிதர்களை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு நோயா, இந்த நோய் விலங்குகளுக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காமா?
சின்னம்மைங்கிறது சிக்கன் பாக்ஸ், வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் மூலமா வர்றது. இட் இஸ் வெரி ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக். ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் வரும், வேற விலங்குகளுக்கு வந்திருக்கா அப்படின்னு நம்ம லிட்ரேச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளுடைய கொரில்லாஸ் சிம்பன்சீஸ் ஏப்ஸ் அந்த மாதிரி இருங்க வந்ததுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனா as such விலங்குகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இட் இஸ் வெரி ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக், ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி விலங்குகளுக்கு வர வைரஸ் எல்லாம் அது தனி வைரஸ், இந்த குடும்பத்தை சேர்ந்ததுதான் ஆனா அது தனி வைரஸ், அதை வந்து சிமியன் வைரஸ்லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது பிரிடாமினா குரங்குகளையும் மற்ற மேமல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் பிரிடாமினா மங்கீஸ் அண்ட் ஏப்ஸ். ஆனா அந்த சிமியன் வைரஸ்லா வந்து மனிதர்களுக்கு வராது. நம்ம இருக்க வைரஸ்லா சோஸ்டர் சிக்கன் பாக்ஸ் காஸ் பண்ற வைரஸ் வந்து இட் இஸ் ஹைலி ஹியூமன் ஸ்பெசிபிக்.
இந்த சின்னம்மை நோயானது கர்ப்பிணி பெண்களுக்கு சின்னம்மை நோயுடைய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நோயினுடைய தாக்கம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்காமா?
வாய்ப்புகள் இருக்கு. அது கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க அந்த இன்ஃபெக்ஷனை எந்த டைம்ல அக்வயர் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. முதல் மூணு மாதம், அடுத்த மூணு மாதம், அடுத்த மூணு மாதம், முதல் 20 வாரங்களுக்குள்ள அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். குழந்தையோட உறுப்புகள் வரைக்கும் பாதிக்கலாம். அதை வந்து கன்ஜெனிட்டல் வாரிசெல்லா சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது குழந்தை உள்ள வளர்ச்சியவே தடை பண்றதுக்கு, சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு, ஈவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சர்வைவ் ஆக முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு தானாவே செல்ஃப் லிமிட்டிங்காவே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல நவீன மருத்துவ முறைகள் மூலமா நிறைய வைத்தியங்களும் இருக்குது, அதை அவங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி நோய்களை பொறுத்த வரைக்கும் வருமுன் காட்டுறதுதான் சிறந்தது. பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு வராம இருக்கிறது தான் பெஸ்ட். வந்துட்டா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுவே நியர் டெலிவரி அவங்களுக்கு பிரசவிக்கிற டைம்ல வருது, ஒரு 6-20 நாள் பிரசவம் ஆகிறதுக்குள்ள அந்த கேப்புக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் போது வாரிசெல்லாவோட தான், சிக்கன் பாக்ஸோட தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, குழந்தை எடை குறைவா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ப்ரீ மெச்சூர் பர்த் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அம்மா, இப்ப இந்த தட்டம்மை அல்லது இந்த சின்ன முத்து மணல்வாரி அம்மை அப்படின்னு ஒரு நோயை கேள்விப்பட்டிருப்போம். இந்த நோய் ஏன் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இதுவும் வைரஸ் மூலமா பரவுறதாங்க. ஆனா இந்த வைரஸ் வாரிசெல்லா வைரஸ் கிடையாது, இது வேற வைரஸ், நம்ம மீசில்ஸ் சொல்லுவோம். அதுதான் தட்டம்மை, சின்ன முத்து மாரி அம்மை அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அது இதுவும் எப்படின்னா இதே மாதிரிதான் ஆரம்பிக்கும், காய்ச்சல், உடம்பு வலி, உடம்புல நீர் சத்து குறைபாடு. ஆனா இதோட ரேஷும், ரேஷ்னா அந்த உடம்புல வர தடிப்புகள், அதுவும் சிக்கன் பாக்ஸுக்கு வர தடிப்புகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது இதை வந்து மார்பிலிஃபார்ம் ரேஷ்னு சொல்லுவோம். இதுல வர்றது இது பாத்தீங்கன்னா டிஃபியூஸா உடம்பு ஃபுல்லா வந்துரும், இன்னொன்னு கொஞ்சம் சீக்கிரமாவும் வந்துரும். இது மெயினா குழந்தைகள்ல ரொம்ப ஜாஸ்தி.
தட்டமைகள்ல ஜெர்மானிய தட்டமை அப்படின்னு ஒரு வகை இருக்கு. ஜெர்மானிய தட்டமை அப்படின்னா என்ன, பொதுவா ஏற்படக்கூடிய தட்டமைக்கும் இதுக்கும் ஏதாவது வேறுபாடுகள் ஏதாவது இருக்காங்கம்மா?
ஒரே ஒரு group of family of viruses னு சொல்லுவோம். They all belong to one family of viruses but different virus. வைரஸ் வேறு ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். என்ன வித்தியாசம், ஏன் ஜெர்மன் மீசல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு இது பார்த்தோம்னா 3-day மீசல்ஸ் சொல்லுவாங்க. இது சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடும் ஜெர்மன் மீசல்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நோய் எப்படி வருது அப்படிங்கறது எப்படி பரவுறது, இன்னொன்னு அந்த ரேஷஸ் வர்றது, எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இந்த ஜெர்மன் மீசல்ஸ்ங்கிறது ஒரு 3 to 5 நாளைக்குள்ளேங்கும் போது தானாவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போவாங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அது ஒரு வைரஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட் வைரஸ், பட் பிலாங்ஸ் டு ஒன் ஃபேமிலி, அவ்வளவுதான்.
அம்மா, இப்ப இந்த தட்டம்மை, சின்னம்மை இது போன்ற நோய்கள் வந்திருக்கு, அந்த நோய்களை கண்டறிவதற்கு இப்போது மருத்துவ பரிசோதனை முறைகள் ஏதாவது இருக்காங்கம்மா?
இந்த அம்மை நோய்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நாங்க டயக்னோஸ் பண்றது கிளினிக்கலா தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. கிளினிக்கலா அப்படின்னா பேஷண்ட் நம்ம பார்த்து அவங்க கிட்ட அந்த ஹிஸ்டரி எக்ஸ்போஷர் இருக்கா, இன்னொன்னு அந்த ஃபீவர், அந்த டிபிக்கல் ரேஷோட மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். மார்ஃபாலஜினா அந்த தன்மை, அவங்க அந்த ரேஷஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கொப்பளம் மாதிரி வருது, மார்பிலிஃபார்ம் ரேஷ், இதோட அதோட ஸ்ப்ரெட்டிங், இப்ப ட்ரங்க்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க போறது, இன்னொன்னு ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி கிளினிக்கலா பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டெஸ்ட் நிறைய இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ஐஜிஎம் ஆன்டிபாடி டெஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப கோவிடுக்கெல்லாம் நம்ம பிசிஆர் பண்ணோம் இல்லைங்களா, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அது வந்து டிபிக்கல் வைரல் நியூக்ளியர் ஆன்டிஜனை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலா இதுக்கு எல்லாமே இந்த கிளினிக்கல் பிரசன்டேஷன்ஸ் ரொம்ப பெக்குலியரா இருக்கும். இந்த நோய் இப்படிதான் இருக்கும், இது தவிர வேற நோய் இருக்காது. அதனால நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போகவே மாட்டோம். அட்வான்ஸ்டு டெஸ்ட் கிளினிக்கலா தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க.
ஆமா, இப்ப நம்ம நிறைய நோய்களுக்கு நோய் வருவதற்கு முன்கூட்டியே நம்முடைய அரசாங்கத்தால இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருது. உதாரணத்துக்கு போலியோ தடுப்பூசியே நம்ம சொல்லலாம். இந்த சின்னம்மை மற்றும் தட்டம்மை நோய்களை குணப்படுத்துறதுக்கு முன்கூட்டியே இதற்கான தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா? இத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால இந்த நோய் வராம பாதுகாக்க வாய்ப்பு இருக்காமா?
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாதுகாக்கிறதுக்குன்னா தடுப்பூசிகள் தான் பெஸ்ட், வேக்சின்ஸ். அந்த வேக்சின்ஸ் பார்த்தோம்னா 2 doses கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 15 months கொடுக்கறோம், 2nd dose 3 to 6 months கழிச்சு கொடுக்கறோம். இது சின்ன வயசுக்காரங்களுக்கு. 12 மேல ஆகுது அப்படின்னா 2 dose கொடுக்கணும், 4 வாரம் கேப்ல. இது வந்து நம்ம சின்னம்மைக்கான இது. தட்டம்மைக்கும் இருக்குது, MMR சொல்லுவாங்க, மீசல்ஸ் மம்ஸ் ருபெல்லா. நீங்க தட்டம்மை சொன்ன மாதிரி இன்னொரு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு கீழே மட்டும் வீங்கி இருக்கும், மண்ணாங்கட்டி மாரியம்மா சொல்லி லோக்கல்ல எல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து மம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் இது எல்லாம் அப்ப சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி, பட் டிஃப்ரெண்ட் வைரசஸ். வேக்சின்ஸ் இருக்குது, வேக்சின்ஸ்ல நம்மளால டிசீஸ ப்ரிவென்ட் பண்ண முடியும், 90% மேல ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி வேக்சின் பண்ணவங்களுக்கும் டிசீஸ் வந்தாலும் அதோட வீரியம் குறைவாக இருக்கும், அந்த டிசீஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போக மாட்டாங்க. ஈவன் இப்ப இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சின், மீசல்ஸ் வேக்சின், இது எல்லாமே ஈவன் பெரியவங்களுக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்னு, நோய் வந்ததுக்கு அப்புறம் தடுப்பூசி போட முடியுமா அப்படின்னா, அது அவங்க எவ்வளவு நாள்ல எக்ஸ்போஸ் ஆகி அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து. இன்னும் அட்வான்ஸ்டா பாக்கணும் அப்படின்னா வேரிசெல்லா சோஸ்டர் இம்யூனோகுளோபுலன்ஸ் இருக்குது. அது இம்யூனோகுளோபுலன்ஸ் என்னன்னா, திருடனா நேரா போலீஸே போய் அடிக்கிற மாதிரி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறோம் அப்படின்னா, நம்ம இம்யூனோகுளோபுலன்ஸ் கொடுக்கலாம்.
அம்மா, இப்ப இந்த சின்னமைக்கான தடுப்பு மருந்து முதன் முதல்ல எங்க எப்போது கண்டறியப்பட்டது, இது குறித்த வரலாற்று குறிப்புகள் ஏதாவது இருக்காங்கம்மா?
1995 ஃபர்ஸ்ட் வேக்சின் வாஸ் அப்ரூவ்ட் இன் US, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட வேக்சின் ஸ்ட்ரெயின் வந்து ஒகா ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெயின் வந்து இட்ஸ் பீன் ஸ்டடிட் அண்ட் டெவலப்ட் இன் US அண்ட் ஜப்பான், பட் ஃபர்ஸ்ட் அப்ரூவ்ட்னு பார்த்தோம்னா US தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க.
இப்ப ஒருத்தருக்கு இந்த சின்னம்மை மற்றும் தட்டம்மையினுடைய பாதிப்பு ஒருத்தட்ட வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய உடல்ல நிகழக்கூடிய மாற்றங்கள் மற்றும் பாதிப்புகள் என்னங்கம்மா?
இப்ப ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா அதோட முதல் அறிகுறியே எப்படி இருக்கும்னா, உடம்பு டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், காய்ச்சல் வரும், உடம்பு சதைகள் எல்லாம் வலி இருக்கும். இந்த காய்ச்சல் இந்த இது எல்லாத்துலயும்னால உடம்புல இருந்து நீர்ச்சத்து குறைவாக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையுது அப்படிங்கும் போதே நமக்கு உடம்புல ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது எல்லாமே குறையும் போது நமக்கு எந்த உறுப்புகள் பாதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா காய்ச்சல் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து சரியான முறையில வைத்தியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்புகள்ல இருந்து தவிர்க்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டா காம்ப்ளிகேஷன்ஸ் போகும்போது மூளை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர்கன் ஃபெயிலியர்னு கூட சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே அவங்க காய்ச்சலை கண்டுக்காம விட்டு நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே காய்ச்சலை மேனேஜ் பண்ணிட்டோம், அந்த நீர் சத்தை வற்றாம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பா தவிர்க்க முடியும். அது அவங்க காய்ச்சல் வரும்போதே இந்த அம்மைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்கள்ல நாட்டு வைத்தியம் பண்றாங்க, வீட்டிலேயே வைத்தியங்கள் பண்றாங்க, அது இல்லாம ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன அப்ரோப்ரியேட்டா பண்ணணுமோ அதை பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் போக மாட்டாங்க. அதுக்கும் முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா இந்த வேக்சின்ஸ வந்து கரெக்டா போடணும், அதுவும் முக்கியம். வருமுன் காப்பதுதான் சிறந்தது என்னைக்குமே. அதையும் வித்தியாசப்படுத்துறதுக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரேஷ் வந்து இதுல மட்டும்தான் இருக்கும். இன்னொன்னு, அந்த ரேஷ் இருக்கவங்க இந்த காய்ச்சல் வந்தவங்களோட எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இதோட இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த நோய்க்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுல இருந்து நோய் வர வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுல ஒரு குழந்தைக்கு இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு வர்றதுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு நாள்ல வந்திருக்குன்னா அடுத்த குழந்தைக்கு வர்றதுக்கு 10-20 நாள் டைம் இருக்கும். இந்த மாதிரி கிளஸ்டர்ஸா வருவாங்க கேசஸ். இப்ப ஒரு இந்த தெருவுல இருக்காங்க, இந்த குழந்தை கிட்ட இருந்து வந்திருக்கு, அதே குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கு, அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் தான் இந்த டிபிக்கல் டிசீஸ் மார்ஃபாலஜியோட வருவாங்க. அதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்ப ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபீவர் வரும்போதே அப்ப இவங்களுக்கு இன்னொரு 3-4 நாள்ல ரேஷ் வரும். பட் ஆனா அதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா அது நம்ம சொல்லவே முடியாது. காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் ரேஷ் வரத நம்மளால தவிர்க்க முடியாது. காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது தவிர்க்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் சொன்னதான் வைரஸ்ல இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது, அது போடலாம். அப்படி இல்ல வேக்சின்ஸ் போடலாம். ஆல்ரெடி வேக்சின்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கான தன்மை ரொம்ப குறைவு, வந்தாலும் வீரியம் குறைவாக இருக்கும்.
ஆமா, ஒருவேளை இந்த சின்னமை தட்டமை நோய் பாதிப்பு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல முழுமைய தடுப்பூசிகளாலோ அல்லது மருந்துகள் மாத்திரைகளின் மூலமாகவோ முற்றிலுமா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இந்த நோயினுடைய தாக்கம் அவங்களுடைய உடலே தான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுமாமா?
நோய் தாக்கம் வந்தது அப்படின்னா அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு டைம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த இம்யூனிட்டி ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா எஸ், எப்ப வரலாம், அவங்களுக்கு முதுமை காலங்கள்ல இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள்னால நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த நோய் திரும்ப வரலாம். நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸா வந்தது திரும்ப அக்கியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
ஆமா, இன்றைய காலகட்டங்கள்ல இந்த சின்னமை நோய் தட்டமை நோய் மாதிரியான நோய்கள் வந்து பரவலா அங்கங்க தென்படும் பொழுது இந்த நோய் பரவாம இருக்கணும், இந்த நோயிலிருந்து பாதிப்பு வராம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவரா தாங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை அல்லது அறிவுரை என்னங்கம்மா?
ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பவுமே நம்மளால தடுக்கக்கூடிய நோய்களுக்கு வேக்சின் மூலியமா தடுத்துக்க முடியுங்கிற நோய்களுக்கு எந்தெந்த நோய்களுக்கு வேக்சின்ஸ் இருக்குதோ ஈவன் எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்லா பக்கமும் வேக்சின்ஸ் வந்து அவைலபிளா இருக்குதுங்க. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணாம அலட்சியப்படுத்தாம கண்டிப்பா எல்லாரும் வேக்சின்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரிவென்ஷன் அதுதான். அதுவே அதை என்ன சொல்லுவோம், நம்ம ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா இப்ப ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேர்ல 95 பேர் வேக்சின் போட்டிருக்காங்க, 5 பேர் வேக்சின் போடல அப்படின்னா கூட அந்த 95 பேருக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமா அந்த 5 பேரும் கவர் ஆயிடுவாங்க. இந்த நோயோட அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டோசஸ்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். வேக்சின் தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் எப்பவுமே ஆரம்ப கட்ட காய்ச்சல் இது சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சலை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆரம்ப கட்ட காய்ச்சலா இருக்கும்போது ஒரு மைல்டான ஒரு நீர் சத்து குறைபாடோட இருக்கும்போது வைத்தியம் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவே ஒரு உள்ளுறுப்பு பாதிப்புகளோட கடைசி ஸ்டேஜ்ல எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து காய்ச்சல் நோயாளி வரும்போது ரொம்ப சிரமம். அதனால முதல் நாள் காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்ல அப்பதான் காய்ச்சலே வருது அப்படின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்துக்கணும், மருத்துவரை அணுகணும். இன்னொன்னு, வீட்டுல இது பண்றீங்க அப்படின்னா நீர் சத்து வற்றாம பாத்துக்கணும். அது மருத்துவர் ஆலோசனையில கண்டிப்பா சொல்லுவாங்க, காய்ச்சல் மருந்து உடம்புல இருக்க நீர் சத்து வத்தாம இருக்கணும். அதுக்கு ORS பவுடர்ஸ், தண்ணி, இளநி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். நல்ல சத்தான உணவுகளும் எடுத்துக்கணும்.
ஆமா, இந்த சின்னமை தட்டமை மாதிரியான நோய்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்தியாவை தவிர மற்ற உலக நாடுகள்லயும் இந்த நோயினுடைய பாதிப்பு அப்படிங்கறது இன்னைக்கு இருக்குதா? அங்க இந்த மாதிரியான நோய் குறித்த விழிப்புணர்வு எப்படிங்கம்மா இருக்குது?
எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க. இது வந்து வைரஸ் தான், நம்ம ஏன் வேக்சினே அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா. பட் நம்ம ஊர்ல பாப்புலேஷன் ஜாஸ்திங்கிறதுனால சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும், சீக்கிரம் அவுட் பிரேக்ஸ் ஜாஸ்தி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இதுல நம்ம கொஞ்சம் க்ரௌடடா இருக்கும், நமக்கு பாப்புலேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க, அதனால அவுட் பிரேக்ஸ் இருக்குமே தவிர நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிதான். மத்தபடி அங்க நோய் இல்ல அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரே ஒரு நோயை எராடிகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பெரியம்மை, ஸ்மால் பாக்ஸ், அதான் நம்ம எராடிகேட் பண்ணிருக்கோம் அம்மை வகைகள்ல.
இப்ப இந்த நோய் குறித்து என்ன மாதிரியான ஒரு மருத்துவ ஆய்வு முறைகள் இப்ப பொழிச்சுக்கோங்கம்மா? இப்ப இருக்கக்கூடிய அறிவியல்ல மருத்துவத்துல நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, மருத்துவத்துல நிறைய அறிவியல் ஆய்வுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வுகளுடைய அடிப்படையில இந்த தட்டம்மை, சின்னமுத்து, மணல்வாரி அம்மை போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளுடைய கண்டுபிடிப்புகள், அது குறித்த ஆய்வுகள் எதுவும் இப்ப நடந்துகிட்டு இருக்காங்களாமா?
ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இருக்குது. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நோய் வந்து தானாவே செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அந்த ஆன்டி வைரல் மருந்து போட்டு தான் சரி பண்ணணுங்கிற சூழலே இருக்காது. ப்ராப்பரா நம்ம ஏர்லி டைம்ல ஃபீவரையும் ஹைட்ரேஷனையும் மேனேஜ் பண்ணாலே சரியா போயிடும். ஆய்வுகள் வந்து வேக்சின்ஸ் பத்தி தான் எப்பவுமே போய்கிட்டு இருக்குது. பட் இப்ப நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வேக்சின்ஸ் கையில இருக்கிறதுனால அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும்.
இந்த சின்னம்மை மற்றும் தட்டம்மை நோய், அதனுடைய நோய்களுடைய பாதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கம்மா?
தடுப்பூசி யாரோ அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, நிராகரிக்க கூடாது, தடுப்பூசி கம்பல்சரி போடணும். அந்த காய்ச்சல் முதல் நாள் காய்ச்சலா இருந்தாலும் சரி, இரண்டாவது நாள் காய்ச்சலா இருந்தாலும் சரி, முறையா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். என்னைக்குமே முதல் நாள் காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மூணாவது நாள் நாலாவது நாள்ல ரொம்ப சிரமப்பட்டு வரக்கூடாது. ரத்த ஓட்டம் குறைஞ்சு மயங்கி விழுந்து வரும்போதெல்லாம் உள்ளுறுப்பு பாதிப்புகள் எல்லாம் ஆயிடும், அப்புறம் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்னு இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா, இப்ப வீட்டுல ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அவங்கள கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வைக்கலாம், தனிமைப்படுத்தி வைக்கலாம். அவங்க கூட நம்ம ஒரு மூணு நாலு நாளைக்கு நெருங்கி பழகாமலாவது இருக்கலாம். ஆனா அது நமக்கு இந்த நோய்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உடம்புல தடிப்பு தேம்பல் வராததுக்கு முன்னாடியே அந்த நோய் வந்து பரவிடும். அதனால நம்ம பெருசா இதில் ஹெல்ப் பண்ண முடியாது. வேக்சின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு, ஃபீவர் முதல் நாள் வந்தாலே மருத்துவரை அணுக வேண்டும்.
அம்மா, இது வரைக்கும் இந்த சின்னம்மை, அந்த நோய் ஏன் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, அந்த நோய் வந்ததுக்கு பின்னாடி உடல்ல எப்படிலாம் பாதிப்பு ஏற்படும், அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கறது குறித்து சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
நன்றி.
நேர்களே, இதுவரை அம்மை நோய் குறித்த தகவல்களை நமக்கு அருமையாக வழங்கிய டாக்டர் எஸ் தமிழ்மதி அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800770950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.